إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد புனித ரமலானுடைய மாதத்திலே எம்முடைய தொடர் பாட வகுப்பின் வழியாக இம்முறை அல் குர்ஆன் கூறும் அழகிய சரித்திரம் என்ற தலைப்பிலே நபி யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வகையிலே இதுவரையில் மூன்று தொடர்களின் வழியாக அந்த அத்தியாயத்தின் 22 வசனங்கள் வரை நாம் அவதானித்திருக்கின்றோம். இறுதியாக சென்ற பாடத்திலே நாம் பார்த்த அம்சங்கள், நபி யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் சிறுவராக இருக்கிறபோது அவர்களது சகோதரர்களின் சதித்திட்டத்திற்கு அமைவாக காட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டு கிணற்றில் தள்ளிவிடப்படுகின்றார்கள். பிறகு அந்த பகுதியால் வரக்கூடிய வாகன கூட்டத்தினர் அவர்களை அடிமையாக அவர்களை பிடித்து எகிப்தை நோக்கி கொண்டு சென்று அங்கிருக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கு விற்றுவிடுகின்றார்கள். அதே நேரத்திலே இந்த சதித்திட்டம் தீட்டிய அந்த சகோதரர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் அழுதவர்களாக வீடு திரும்பி ஓநாய் சாப்பிட்டதாக பொய் இரத்தம் பூசப்பட்ட ஒரு சட்டையை தனது தகப்பனிடம் காண்பித்து ஓர் நாடகத்தை அரங்கேற்றுகின்றார்கள். இவர்கள் செய்திருப்பது ஒரு தெளிவான சதி என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய நபி யாக்கூப் அலைஹி சலாத்து வசலாம் அழகான முறையிலே தான் பொறுமையாக இருந்து கொள்வதாகவும் அந்த இடத்திலே கூறுகின்றார்கள். இந்த ஏற்பாடினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களுக்கு இந்த பூமியிலே விசேடமாக வாழ்வளிக்க வேண்டும் என்ற ஒரு அமைப்பிலே அல்லாஹ் ஏற்பாடு செய்கின்றான். அதற்கு அமைவாக அவரை அடிமையாக வாங்கிய பொருளாதார அமைச்சர் தனது வீட்டிலே அவரை கண்ணியமான முறையிலே அழகான முறையிலே வளர்த்தெடுக்கின்றார். இறுதியாக அவர்கள் வாலிபத்தை அடைகிறபோது அல்லாஹ் அவன் புறமிருந்து அறிவையும் ஞானத்தையும் அவர்களுக்கு வழங்குகின்றார். இப்போது இந்த நபி யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் ஒரு திடகாத்திரமான வாலிபராக காணப்படுகின்றார்கள். அறிவும் ஞானமும் அழகும் உள்ள ஒரு இளைஞராக அவர்கள் திகழ்கின்றார்கள். இந்த இடத்திலே நாம் ஒரு முக்கியமான அம்சத்தை அவதானிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பொதுவாக வாலிப பருவம் என்பது அது அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு பருவமாகும். அதிலும் நாம் அழகாக தோற்றமளிப்பது என்பது அதைவிடவும் விரும்பத்தக்க ஒரு அம்சமாக காணப்படுகின்றது. அதே நேரத்திலே நபி யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களது வாழ்க்கை வரலாற்றில் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நாம் உணரக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது என்று நான் ஒரு விடயத்தை சென்ற பாடத்திலே குறிப்பிட்டிருந்தேன். அதாவது, நாம் விரும்பக்கூடிய சில அம்சங்கள் கெடுதியாக அமைவதும், நாம் வெறுக்கக்கூடிய சில அம்சங்கள் முடிவிலே நலவாக அமைவதும் இறைவனுடைய ஒரு நியதியாக இருக்கின்றது. அந்த வகையிலே இப்போது நபி யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் இருக்கக்கூடிய இந்த பருவம் நாம் ஒவ்வொருவரும் விரும்பக்கூடிய ஒரு பருவமாகும். ஒரு வாலிபனாக இருக்கின்றார்கள், அறிவுள்ள, ஞானமுள்ள, அழகுள்ள ஒரு வாலிபனாக இருக்கின்றார்கள். அவர்களது அழகு எந்த அளவோ, இந்த பூமியின் அரைவாசி அழகை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். எனவே நாம் விரும்பக்கூடிய ஒரு நிலைமையில இவர்கள் இருக்கின்றார்கள். பாருங்கள், நாம் விரும்பக்கூடிய இந்த அம்சம் நபி யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு சோதனையை உருவாக்குகின்றது என்று தொடர்ந்து அல்லாஹ் கூறுகின்றான். வராவதத் ஹுல்லதி ஹுவா ஃபீ பைத்திஹா அன் நஃப்ஸிஹி, எந்த அமைச்சரது வீட்டிலே நபி யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் வளர்ந்து வந்தார்களோ, அந்த வீட்டின் எஜமானி, அமைச்சரின் மனைவி இந்த வாலிபன் மீது, இந்த அழகு நிறைந்த யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் மீது ஆசை கொள்கின்றாள். அல்லாஹ் அதனை விவரிக்கின்றான். அவளுக்கு இந்த ஆசையை பொறுத்தவரைக்கும் திடீரென்று ஒரு ஷைத்தானிய ஊசலாட்டத்தால் அப்போது உருவாகுகின்ற ஒரு ஆசை அல்ல. அவள் ஏற்கனவே தமது அடிமையாக இருக்கக்கூடிய அந்த வாலிபனின் மீது மோகம் கொள்கின்றார். சரியான ஒரு சந்தர்ப்பம் அமைகிற போது தனது ஆசையை நிறைவேற்றிவிட அவள் திட்டமிடுகின்றாள். எப்படி? வகல்லகத்தில் அபுவாப், அந்த அமைச்சரின் மாளிகைக்கு இருந்த அனைத்து வாயில்களையும் அவள் பூட்டி விடுகின்றாள். இப்போது சொல்கின்றால் நபி யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களை பார்த்து, என்னை நோக்கி நீர் வாரும், நான் உன்மீது ஆசை வைத்திருக்கின்றேன் என்ற விடயத்தை வெளிப்படுத்துகின்றார். இவ்வாறான விடயங்களை பேசுகிற போது ஒரு சிலர் முகம் சுளிப்பதும் உண்டு. ஆனால் அல்லாஹ் தனது திருமறையிலே இவ்வாறான விடயங்களை எல்லாம் கூறியிருக்கின்றார். இந்த ஒவ்வொரு விடயங்களும் ஒரு மனிதனது வாழ்விலே அவன் முகம் கொடுக்கக்கூடிய சவால்கள். ஆரம்பத்திலே நாம் ஒரு அம்சத்தை பார்த்தோம், சொந்த சகோதரர்களால் அவர்கள் பொறாமை கொள்ளப்பட்டு சதி செய்யப்படுகின்றார்கள். இப்போது பாருங்கள், அந்த வாலிப பருவத்துக்கே உள்ள ஒரு சவாலை நபி யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் முகம் கொடுக்கின்றார்கள். அந்த எஜமானி அவரை தனது ஆசைக்கு இணங்குமாறு அழைக்கின்றார். அப்போது நபி யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களும் ஒரு வாலிபர், அவர்களும் ஒரு திரகாத்திரமான வயதிலே இருப்பவர். அவர் என்ன சொன்னார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான், கால் மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை காப்பாற்றுவானாக, அல்லாஹ் இந்த தீய நடத்தையிலிருந்து என்னை பாதுகாப்பானாக என்று ஒரே வார்த்தையிலே நபி யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் சொல்லிவிடுகின்றார்கள். இந்த ஈமானும் தக்குவாவும் என்பது நினைத்தவுடன் எளிதிலே வரக்கூடிய ஒரு அம்சம் அல்ல. அது யாருக்கு வரும் என்பதனை அல்லாஹ் பின்னால் விவரிக்கின்றான். அதே நேரத்திலே இந்த இடத்தில் ஒரு அம்சத்தையும் நான் குறிப்பிட்டாக வேண்டி இருக்கிறது. நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு அம்சம், நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் ஏழு வகையானவர்களுக்கு நிழலளிப்பான். அதிலே ஒரு கூட்டத்தார் வரஜுலுன் தஅத்ஹு இம்ரஅத்துன் தாத்து ஜமாலின் வ மன்ஸபின் ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ். யாரவர்? ஒரு பெண், அழகுள்ள அந்தஸ்துள்ள ஒரு பெண், துர்நடத்தைக்காக தன்னை அழைக்கிற போது நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று அந்த இடத்தை விட்டும் விலகிக் கொள்ளக்கூடிய மனிதருக்கு அல்லாஹ் நாளை நிழலே இல்லாத மறுமை நாளிலே அவனுடைய அரிசி நிழலை அளிக்கின்றான். பாருங்கள், நபி யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த தருணம் அப்படியே இந்த ஹதீஸை பிரதிபலிக்கிறது. அழகுள்ள அந்தஸ்துள்ள செல்வ செழிப்புள்ள ஒரு அமைச்சரின் மனைவி அவரை அழைக்கிறார். அந்த நபி யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களின் பதில், மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக, அல்லாஹ் என்னை காப்பாற்றுவானாக என்று கூறுகிறார்கள். எனவே அந்த ஹதீஸின் உயிரோட்டத்தை இந்த சம்பவத்திலே நாம் அவதானிக்க முடிகின்றது. தொடர்ந்து சொல்கிறார்கள், இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய், இன்னஹு லா யுஃப்லிஹுல் லாலிமூன். இதனுடைய மொழிபெயர்ப்பை நான் பின்னால் கூறுகிறேன். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கின்றான், வலகத் ஹம்மத் பிஹி வஹம்ம பிஹா. இந்த நிகழ்வை அல்லாஹ் இன்னும் விவரிக்கின்றான். இந்த விடயங்களை எல்லாம் நாம் புரிந்து கொள்வது அவசியம். ஏதோ ஒழுக்கமானவர்கள் போன்று ஒரு சோபனை காட்டிவிட்டு சந்தர்ப்பம் கிடைக்கிற போது தடுமாறுவது ஒரு விசுவாசியின் நிலைப்பாடு அல்ல. ஒவ்வொன்றையும் தெளிவாக புரிந்து வைத்து குறிப்பிட்ட சந்தர்ப்பத்திலே அதனை செயல்படுத்த வேண்டும். அதுதான் ஒரு சரியான விசுவாசியின் போக்கு. பாருங்கள், அல்லாஹ் எப்படி விவரிக்கின்றான் என்று, வலகத் ஹம்மத் பிஹி. ஏன் இப்படி ஒரு நிலைப்பாடு உருவாகியது? இவளுமோ அவர் மீது ஆசை கொண்டார். அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், அதே போன்று யூசுஃபும் ஒரு வாலிபர், ஒரு மனிதர், எப்படி ஒரு இடம், ஒரு மாளிகை, சம்பந்தப்பட்ட பெண் மட்டுமே அங்கு இருக்கிறாள். அந்த இடத்திலே இவராக விரும்பி அந்த தவறை செய்தாலும் கூட யாரும் அதனை அலட்டிக் கொள்ள மாட்டார்கள். அப்படி ஒரு சந்தர்ப்பம். அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்றால், வஹம்ம பிஹா லௌலா அர்ரா புர்ஹான ரப்பி. இவர் அல்லாஹ்வுடைய அந்த தெளிவான ஆதாரங்களை இவர் கண்டிருக்காவிட்டால் இவரும் ஆசை கொண்டிருப்பார். அல்லாஹ் அப்படியே சொல்கின்றான், அல்லாஹ்வுடைய தெளிவான சான்றுகள் இவருக்கு கிடைத்திருக்காவிட்டால் இவரும் விரும்பியிருப்பார் என்று அல்லாஹ் கூறுவதை நாம் பார்க்க முடிகிறது. அது என்ன ஆதாரம்? அதைதான் முந்தைய வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய் இன்னஹு லா யுஃப்லிஹுல் லாலிமூன். குறிப்பிட்ட அந்த பெண் இவரை அழைக்கிற போது இவரும் மனிதர் என்ற அடிப்படையிலே தட்டு தடுமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்திலே இவருக்கு ஏற்படக்கூடிய அந்த உள்ளுணர்வு என்னவென்றால், இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய், நிச்சயமாக அவர் யார்? உனது கணவன். நிச்சயமாக உனது கணவன் என்னை அழகாக கண்ணியமாக வளர்த்தெடுத்திருக்கின்றார். இன்னஹு லா யுஃப்லிஹுல் லாலிமூன். அப்படி ஒரு மனிதருக்கு நான் துரோகம் செய்வேனாக இருந்தால் அப்படிப்பட்ட அநியாயக்காரர்கள் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டார்கள் என்ற உணர்வை அல்லாஹ் கொடுக்கின்றான். இதுதான் புர்ஹான். இதுதான் அல்லாஹ் அந்த இடத்திலே அவருக்கு ஏற்படுத்தக்கூடிய ஆதாரம், உள்ளுணர்வு. அதனை அந்த சந்தர்ப்பத்திலே அவர் உணர்வது மிகப்பெரும் பாக்கியம். எனவேதான் அவரது வார்த்தை வெளிப்படுகிறது, மஆத் அல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், கதாலிக லினஸ்ரிஃப அன்ஹு ஸூஅ வல் ஃபஹ்ஷா. ஏன் நாம் இந்த உள்ளுணர்வை ஏற்படுத்தினோம்? அப்படி ஏற்படுத்தினால்தான் அவரை தீமைகளை விட்டும் மானக்கேடானவற்றை விட்டும், இவ்வாறுதான் தீமைகளை விட்டும் மானக்கேடான விடயங்களை விட்டும் நாம் திருப்பி விடுகின்றோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் என்று. இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸீன், நிச்சயமாக அவரோ எங்களுடைய தூய்மையான அடியார்களில் ஒருவராக இருந்தார். இந்த இடத்திலே நாம் நின்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். தூய்மையான அடியார்களில் நின்றும் உள்ளவராக அவர் இருந்தார் என்று அல்லாஹ் சொல்கின்றார். அது என்ன தூய்மையான அடியார்? அல்லாஹுவை மட்டுமே நோக்கிய சிந்தனை. அவன் ஒரு விடயத்தை ஹராம் என்றால் அதை ஒருபோதும் ஹலாலாக கொள்வதில்லை. அல்லாஹ் ஒரு விடயத்தை ஹலால் என்றால் எச்சூழ்நிலையிலும் அதனை ஹராமாக நினைப்பதில்லை. இதுதான் ஓரிரை கொள்கை. இத்தகையவர்களை ஷைத்தான் இலகுவிலே நெருங்க முடியாது. இதை அந்த இடத்திலே அவன் சொல்லிவிட்டான். எங்கே? ஆதம் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களுக்கு சிரம்பணிய மறுத்து அல்லாஹ் அந்த ஷைத்தானை தூக்கி பூமியிலே அவனை துரத்தி அடிக்கிற போது அவன் சொன்ன வார்த்தை என்ன? உனது அடியார்களை நான் வழிகெடுப்பேன், அவர்களுக்கு முன்னால் செல்வேன், பின்னால் செல்வேன், வலதுபுறம் செல்வேன், இடதுபுறம் செல்வேன், அவர்களை நான் வழிகெடுப்பேன். இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன், உனது பரிசுத்தமான அடியார்கள் இருக்கிறார்களே அவர்களை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இது ஷைத்தானே பின்வாங்கிய ஒரு விஷயம். எனவே இந்த ஒரு சிந்தனையும் தெளிவும் எம்மிலே இருந்தால்தான் எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த தவறுகளிலிருந்து நாம் விடுபட முடியும். இதற்கு மாற்றமாக ஒரு தடுமாற்றமான சிந்தனையோடு, இப்படி ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் இப்படி, அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமைந்தால் அப்படி, இந்த ஒரு மனநிலையோடு நாம் இருப்போமாக இருந்தால் எம்மால் இந்த பாவங்களிலிருந்து விடுபட முடியாது. யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் எப்படி இருந்தார்கள் என்றால், இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸீன், நிச்சயமாக அவர் எங்களது தூய்மையான அடியார்களில் நின்றுமுள்ளவராக இருந்தார். எனவே அவருக்குள் ஒரு அழகான சிந்தனையை உதிக்க செய்து அந்த இடத்திலே அந்த பாவத்தை செய்ய விடாமல் நாம் அவரை பாதுகாத்தோம். ஷைத்தானுடைய போராட்டம் முடிந்ததா? இல்லை. அந்த எஜமானியின் உருவத்திலே ஷைத்தானிய போராட்டம் தொடர்கிறது. வஸ்தபகல் பாப வக்கத்தத் கமீஸஹு மின் துபுரின். இவள் அழைத்து பார்க்கின்றாள், யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மசிவதாக இல்லை. நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இவளுடைய தொல்லை தாங்க முடியாமல் அந்த இடத்தை விட்டு ஓடுகின்றார்கள். இவளும் பின்னால் துரத்தி ஓடுகின்றாள். கடைசியிலே நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவள் பாய்ந்து பிடிக்கின்றாள். யூசுப் நபியினுடைய சட்டை கிழிந்து விடுகின்றது. எப்படி ஒரு ஷைத்தானிய போராட்டம் என்று பார்க்க வேண்டும். யூசுப் நபியுடைய சட்டை கிழிந்து விடுகின்றது. அடுத்த ஒரு விஷயம் அங்கே அரங்கேறுகிறது. வல்ஃபயா சையிதஹாலதல் பாப். யார் இந்த யூசுப் நபியுடைய எஜமானனோ, யார் இந்த எஜமானியின் கணவரோ, அவர் வாசலிலே நின்று கொண்டிருக்கின்றார். வல்ஃபயா சையிதஹாலதல் பாப். வாசலிலே அந்த அமைச்சர் நின்று கொண்டிருக்கின்றார். வாசல் திறக்கப்படுகிறது. யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் முன்னால் நிற்கின்றார்கள். பின்னால் அவரின் மனைவி நிற்கின்றார். உடனே பாருங்கள், காலத் மா ஜஸாஉ மன் அராத பி அஹ்லிக சூஅன் இல்லா அன் யுஸ்ஜன அவ் அஸாபுன் அலீம். கெட்ட உள்ளங்கள் எப்படி இருக்கும் என்பதனை அல்லாஹ் இந்த வசனத்திலே தெளிவுபடுத்துகின்றார். மேலே நாம் இந்த எஜமானி அந்த வாலிபரின் விஷயத்திலே எந்தளவு ஆசை கொண்டிருக்கிறாள் என்பதனை நாம் பார்த்தோம். ஆனால் அதுவே ஒரு கெட்ட உள்ளத்திடம் இருந்து வருமாக இருந்தால் அது எப்படி இருக்கும் என்பதற்குரிய ஒரு ஆதாரம், தனது கணவரை கண்டவுடன் அவளுடைய வார்த்தையை பாருங்கள், மா ஜஸாஉ மன் அராத பி அஹ்லிக சூஆ. கணவரே, உங்களுடைய குடும்ப விஷயத்திலே உங்களுடைய மனைவிக்கு ஒரு கெடுதியை நாடியவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பது பொருத்தமாக இருக்கும்? அப்படியே பிளேட்டை மாத்தி போடுறார். உங்களுடைய மனைவிக்கு கெடுதியை நாடியவருக்கு என்ன தண்டனை கொடுப்பது பொருத்தமாக இருக்கும்? இல்லா ஐயுஸ்ஜன அவ் அஸாபுன் அலீம். ஒன்று, அவரை சிறையில் வைக்க வேண்டும். இல்லை என்றால் அவருக்கு கடுமையான வேதனை கொடுக்க வேண்டும். தனது கணவரின் முன்னால் அப்படியே கதையை மாற்றி அமைத்து தான் தப்பித்துக் கொள்ள அவள் போடுகின்ற ஒரு வேஷம் இது. யாரை காட்டிக் கொடுக்கின்றால், முழுக்க முழுக்க யார் மீது அவள் மோகம் கொண்டடைந்தாலோ அவரை ஒரு குற்றவாளி கூண்டிலே அவள் நிறுத்துகின்றாள். ஆனால் இந்த இடத்திலும் அவளுடைய திட்டம் மகத்தானது. அவள் ஒரு அமைச்சரின் மனைவி, ஒரு செல்வ செழிப்புள்ளவள். இந்த யூசுப் ஒரு அடிமை. இவரை கொன்று விடுங்கள் என்று சொல்லி இருக்கலாம், ஆனால் சொல்லவில்லை. ஒன்றோ இவரை சிறையில் வைக்க வேண்டும், இல்லை என்றால் இவருக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். ஏன்? அப்பொழுதுதான் திரும்ப ஒருக்க முயற்சி செஞ்சு பார்க்கலாம். அவளுடைய ஒரு மாபெரும் திட்டம், பின்னால் நாம் அதனை புரிந்து கொள்ள முடியும். உடனே இதனை காணக்கூடிய அந்த அமைச்சருக்கு என்ன நடந்தது என்பதே தெரியாது. அவர் பார்க்கிறார், முன்னால் யூசுப், பின்னால் மனைவி, இப்படி ஒரு முறைப்பாடு. உடனே நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். இப்படி ஒரு குற்றச்சாட்டை தூக்கி போட்டவுடன் ஒரு வார்த்தையை சொல்கின்றார்கள், கால் ஹியராவதத்தினி, அவள் ஒரு எஜமானியாக இருக்கலாம் ஆனால் பேச வேண்டிய இடத்திலே பேச வேண்டும். அந்த அமைச்சரிடம், தனது எஜமானனிடம் யூசுப் சொல்கிறார், இல்லை இவள்தான் என்னை ஆசைக்கு இணங்குமாறு அழைத்தாள், நான் எந்த குற்றமும் செய்யவில்லை என்று அந்த இடத்திலே சொல்கின்றார். ஆனால் அமைச்சருக்கு எது உண்மை என்று தெரியாது, உண்மை நிலைப்பாடு அவருக்கு புரியாது. இந்த இடத்திலே நபி யூசுப் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய அந்த நிலைமையை நாம் கொஞ்சம் உணர கடமைப்பட்டிருக்கின்றோம். பாருங்கள், ஒரு தவறை செய்துவிட்டு பிடிபட்டாலும் ஏதோ அதனை ஏற்றுக்கொள்ளலாம். அவள் திட்டமிடுகின்றாள், இவர் அல்லாஹுவை பயப்படுகின்றார், அந்த இடத்திலேயே எஜமானனுக்கு நான் எவ்வளவு நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று உறுதி கொள்கின்றார், அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதிலே உறுதியடைகின்றார். அவள் துரத்துகின்றாள், இவர் ஓடுகின்றார். அனைத்துக்கும் பிறகு குற்றச்சாட்டு அந்த யூசுஃபின் மீது, அதுவும் மாபெரும் ஒரு குற்றச்சாட்டு. அமைச்சரின் மனைவியை அடிமை வாலிபன் துர்நடத்தைக்கு அழைத்திருக்கின்றார். இது இவைகள்தான் சோதனைகள். பாருங்கள், அவர்களுடைய அந்த வாலிபமும் அழகும் அவர்களை எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்று. ஆனால் அல்லாஹ் நல்லவர்களை சோதிப்பான், கைவிட மாட்டான், ஒருபோதும் கைவிட மாட்டான். அந்த இடத்திலே என்ன நடக்கிறது என்றால், அங்கே ஒரு நடுவர் வருகின்றார். அதுவும் யார் என்றால், அந்த பெண்ணின் குடும்பத்தை சார்ந்த ஒருவர். அந்த இடத்திற்கு ஒருவர் நடுவராக வருகின்றார். என்ன நடந்தது, உண்மை என்ன? யூசுஃபுக்கும் தெரியும், எஜமானிக்கும் தெரியும், அல்லாஹுக்கும் தெரியும், ஆனால் எஜமானனுக்கு ஒன்றும் தெரியாது. உண்மை எப்படி வெட்ட வெளிச்சத்திற்கு வருகிறது என்றால், வந்த அந்த நடுவர் அவரும் அந்த எஜமானியின் குடும்பத்தை சார்ந்தவர். இவர் சொல்கிறார், எப்படி இதனை கண்டுபிடிப்பது, யார் குற்றம் செய்திருப்பார்கள், எதனை வைத்து கண்டுபிடிப்பது என்று பலத்த கலந்தாலோசனைகளுக்கு மத்தியிலே ஒரு துணுக்கு கிடைக்கிறது. சட்டை ஒன்று கிழிந்திருக்கிறது, சட்டை கிழிந்திருக்கிறது. உடனே இவருக்கு ஒரு யோசனைப்படுகிறது, அந்த நடுவராக வந்தவருக்கு. இன் கான கமீசுஹு குத்த மின் குபுல் ஃபஸதகத் வஹுவ மினல் காதிபீன், அந்த வாலிபனின் சட்டை கிழிந்திருக்கிறதல்லவா, அது முன்பக்கம் கிழிந்திருந்தால் இவர் சொல்வது பொய், அந்த எஜமானி சொல்வதுதான் உண்மை. ஏன், இவர் அந்த பெண்ணை நாடி சென்றிருப்பார், அவரோடு கடுமையாக போராடிய இடத்திலே யூசுஃபின் சட்டை முன்புறமாக கிழிந்திருக்கும். وَإِنْ كَانَ قَمِيسُهُ قُدَّ مِنْ دُبُرٍ فَكَذَبَتْ وَهُوَ مِنَ الصَّادِقِينَ, அதே நேரம் சட்டை பின்புறமாக கிழிந்திருந்தால் அவர் சொல்வதுதான் உண்மை, இவள் பொய் சொல்கின்றாள். அது எப்படி, இவள் அவரை தகாத நடத்தைக்கு அழைக்கின்றார், இவர் ஓடி வருகின்றார், கடைசியிலே பாய்ந்து இழுத்ததிலே முன்பக்கம் கிழியாது பின்பக்கம்தான் கிழியும். இப்படி ஒரு தீர்ப்பை அந்த நடுவர் வழங்கிவிடுகின்றார். சரி, எந்த பக்கம் கிழிந்திருக்கிறது? فَلَمَّا رَآ قَمِيسَهُ قُدَّ مِنْ دُبُرْ قَالَ إِنَّهُ مِنْ كَيْدِكُنَّ. பார்க்கிறார்கள், யூசுஃபுடைய சட்டையை முன்னால் கிழிந்திருக்கிறதா பின்னால் கிழிந்திருக்கிறதா? இந்த வரலாறு ஒரு ஆர்வம் உள்ள, அதாவது ஆர்வங்களை தூண்டிவிடக்கூடிய ஒரு வரலாறு. இந்த வரலாற்றிலே மொத்தம் மூன்று சட்டைகள் சம்பந்தப்படும், மூன்று கனவுகள் சம்பந்தப்படும். இப்படி ஒரு சில ஒற்றுமைகள் இருக்கிறது. ஏற்கனவே ஒரு சட்டை இரத்தம் பூசப்பட்ட சட்டை, இங்கே இரண்டாவது சட்டை யூசுஃபை குற்றவாளி கூண்டில் நிறுத்தக்கூடிய சட்டை, இவர் குற்றவாளியா இல்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடிய சட்டை. அங்கே அவரது சட்டையை பார்க்கின்றார்கள், ஃபலம்மா ரஆ கமீஸஹு குத்த மின் துபுர் கால இன்னஹு மின் கைதிக்குன்ன. அதாவது சட்டையை பார்த்தால் அது முன்புறம் கிழிந்திருக்கிறதா என்று பார்த்தால் அது முன்புறம் கிழியவில்லை, அது பின்னால் கிழிந்திருக்கிறது. உடனே இந்த அமைச்சருக்கு புரிந்து விடுகிறது யாருடைய தவறு என்று. قال انه من كيدكن ان كيدكن عظيم. உடனே அமைச்சர் சொல்கிறார், இது உன்னுடைய வேலை, இது உன்னுடைய சதித்திட்டம். அவருடைய சட்டை பின்னால் தான் கிழிந்திருக்கிறது, பெண்களாகிய உங்களின் சதி இருக்கிறது, அது மகத்தான ஒரு விஷயம் என்று பெண்களின் சதிக்கு சான்றிதழ் வழங்குகின்றார். சொல்லிவிட்டு இந்த அமைச்சர் என்ன செய்கிறார் என்றால், அவர் ஒரு வகையான நடுநிலையான சிந்தனை உள்ளவர், அல்லது ஒரு இரக்க சிந்தனை உள்ளவர் என்று சொல்லலாம். தன்னுடைய மனைவி ஒரு விபச்சார குற்றச்சாட்டிலே சிக்கியிருக்கின்றார். பொதுவாக ஒரு மனிதனுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் என்று அழகாக நாம் புரிந்து கொள்ளலாம். அவர் என்ன செய்கிறார் என்றால், யூசுப் அன்ஹாதா, யூசுஃபை அழைத்து சொல்கின்றார், யூசுஃபே இதை நீ இத்தோடு விட்டுவிடு. மனைவியை அழைத்து சொல்கிறார், வஸ்தகஃபிரீ லிதன்பிக் இன்னக்கி குந்தி மினல் காத்தீ, நீ என்ன செய், நீ செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கேள், நீதான் தவறு செய்திருக்கின்றாய் என்று சொல்லிவிட்டு விஷயத்தை முடித்து விடுகின்றார். இவருடைய நிலைப்பாடு என்னவென்றால், ஆயிரம்தான் இருந்தாலும் இவர் ஒரு அமைச்சர், அமைச்சருடைய வீட்டிலே இந்த சீர்கேடு நடந்திருக்கின்றது, இதை இன்னும் ஊதி பெருசாக்கினால் அங்கே அவருக்கு அவமானம், அவருடைய வீட்டுக்கு அவமானம். எனவே விஷயத்தை பொத்தி பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனையிலே அவர் அந்த இடத்திலே பிரச்சனையை முடித்து விடுகின்றார். அத்தோடு முடிந்ததா? وقال نسوة في المدينة امرأة العزيز تراود فتاها عن نفسه قد شغفها حبا. அது எப்படியோ ஊர் முழுக்க பரவிவிட்டது, ஊர் முழுக்க கதை பரவிவிட்டது. வக்கால நிஸ்வத்துன் ஃபில் மதீனா, அதுவும் யாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது? பெண்களுக்கு மத்தியிலே. வக்கால நிஸ்வத்துன் ஃபில் மதீனா, அந்த நகரத்திலே இருக்கக்கூடிய பெண்கள் பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். இம்ரஅத்துல் அசீஸ், அந்த அமைச்சரின் மனைவி, துராவிது ஃபதாஹா அன்னஃப்ஸிஹி, தனது அடிமை வாலிபனை அவள் துர்நடத்தைக்கு அழைத்திருக்கின்றாள், ஒரு மோசமான காரியத்தை செய்திருக்கின்றாள். கதி ஷகஃபஹா ஹுப்பா, அவளை அவளுடைய மோகம் அப்படியே மயக்கிவிட்டது. இன்னால நராஹா ஃபி தலாலிம் முபீன், நிச்சயமாக அவள் இருப்பது ஒரு தெளிவான ஒரு பிழை, ஒரு தெளிவான பிழையான பாதையிலே அவள் இருக்கின்றாள், என்னதான் இருந்தாலும் இப்படி செய்யக்கூடாது என்று சொல்வார்களே, அந்த ஒரு துணியிலே அந்த பட்டணத்திலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு மத்தியிலே விஷயம் கசிந்து விடுகிறது. இனி அந்த நகரத்தின் கதையாக இந்த கதை மாறுகின்றது. இந்த கதை அங்கே சகல இடங்களுக்கும் பரவுகிறது. அமைச்சருடைய மனைவி இப்படி ஒரு மோசமான நடத்தையிலே ஈடுபட முன்வந்திருக்கின்றாள். அமைச்சருடைய வீட்டிலே இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கின்றது என்று கதை ஊர் முழுக்க பரவுகிறது. அதற்கு பிறகு இந்த அமைச்சர் என்ன செய்கிறார், அந்த அமைச்சருடைய மனைவி என்ன செய்ய போகிறார் என்பதனை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே நாம் அவதானிக்கலாம். எந்த விடயங்களை இந்த இடத்திலே நாம் கற்றுக்கொண்டோமோ அவற்றின் மூலம் எம்முடைய ஈமானையும் தக்வாவையும் நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். வெறுமனவே கதை கேட்கக்கூடிய சிந்தனையோ கதை சொல்லக்கூடிய சிந்தனையோ இந்த இடத்திலே இருப்பதையும் தாண்டி இந்த ஒவ்வொரு விஷயங்களிலும் எமது வாழ்க்கைக்கான படிப்பினைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் அதற்காக எம் ஒவ்வொருவருக்கும் துணை புரிவானாக. அக்கூல கௌலி ஹாதா வஸ்தகஃபிருல்லாஹ லீ வலக்கும்.